கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறிகிறார். முப்பரிமான மெய்ப்பதிவின் முடிச்சு பாகம் 23. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முகமொழி உருவம் சூர்யாவை தள்ளி விழச் செய்து ஓடி மறைந்ததும் அதிர்ச்சி அடைந்த அகஸ்டா விசாரணை வேண்டாம், போலீஸை அழைக்கலாம் என்றதும் சூர்யா மறுத்தார். நிர்வாக குழுவினரை கூட்டி பேசினால் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அவர் உத்தரவாதம் அளித்ததும் அகஸ்டா மிக்க நம்பிக்கையுடன் குட்டன்பயோர்கின் மேலாண்மை குழுவினர் நால்வரையும் அழைத்தாள். அகஸ்டாவின் அலுவலக அறையில் நீள்வட்ட மேஜையை சுற்றி சூர்யாவை தவிர அனைவரும் அமர்ந்திருந்தனர். சூர்யாவின் இடப்புறம் கிரண் ஷாலினியும் வலப்புறம் அகஸ்டாவும் அமர்ந்திருந்தனர். நீள்வட்ட மேஜையின் எதிர்ப்பக்கம் அலெக்ஸ் மார்டன், ஜேக்கப் ரோசன்பர்க், நீல் ராபர்ட்சன், சேகர் சுப்பிரமணியன் நால்வரும் அமர்ந்திருந்தனர். சூர்யா வேண்டாவிருப்பாக அமர்ந்திருந்த நால்வரையும் நோட்டம் விட்டார். அலெக்ஸ் முகச்சுளிப்புடனும், ஜேக்கப் எரிமலை போல குமரும் சினத்துடனும், நீல் ராபர்ட்சன் எரிச்சலுடனும் இருந்தனர். சேகர் மட்டும் சோகமான முகபாவத்துடன் தலை குனிந்திருந்தார். சூர்யாவின் நீண்ட மௌனத்தை சகிக்க முடியாமல் ஜேக்கப் வெடித்தே விட்டார். அகஸ்டா, எதுக்கு இந்த மாதிரி எங்களை கூப்பிட்டு இந்த யுகமாந்திரிகன் முன்னால் சும்மா உட்கார வச்சிருக்கீங்க? எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று எழுந்தார். ஆமோதித்தபடி அவருடன் அலெக்ஸும் நீலும் எழுந்திருக்கவே சூர்யா கையை உயர்த்தி, உட்காருங்க பிளீஸ், நான் ஆரம்பிக்கிறேன் என்று ஆணையிடவே அவரது அதிகாரப்பூர்வ குரல் தோரணையால் அனைவரும் தாக்கமடைந்து சட்டென அமர்ந்து விட்டனர். சூர்யா மீண்டும் நால்வரையும் ஆழ்ந்த சில நொடிகள் நோக்கிவிட்டு திடீரென ஒரு அதிர்வேட்டு வீசினார். நான் உங்களை இங்க அழைச்சதுக்கு காரணம் என்னன்னா, குட்டன்பயோர்கின் பிரச்சனைக்கு என்ன காரணம்னு, அதுக்கு மூலகர்த்தா யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனாலதான். உடனே அறையில் ஒரே கலேபரம் ஏற்பட்டது. அகஸ்டாவுடன் குட்டன்பயோர் குழு அனைத்தும் படால் என நாற்காலிகளை பின்தள்ளிவிட்டு எழுந்து உறக்க கேள்விகளை வீச ஆரம்பிக்கவே எல்லா குரல்களும் சேர்ந்து ஒரு சந்தை போல ஆகிவிட்டது. கிரண் ஒரு புத்தகத்தை எடுத்து டமால் என பலமாக மேஜை மேல் அறைந்து, சைலன்ஸ், எல்லாரும் பொத்திக்கிட்டு உட்காருங்க என்று கத்தவும் அனைவரும் திடுக்கிட்டு அமைதியாக அமர்ந்தனர். அகஸ்டா மௌனத்தை பரபரப்புடனும் உள்ளெழுந்த நம்பிக்கையுடனும் உடனே கதைத்தாள். என்ன பிரச்சனை, எதுனாலன்னு தெரியுமா? யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாவ், பிளீஸ் உடனே சொல்லுங்க. சூர்யா முறுவலுடன் தொடர்ந்தார். ஆமாம், அது மட்டுமில்லை, உங்களை எல்லாம் கூட்டினதுக்கு இன்னும் முக்கிய காரணம் அந்த மூலகர்த்தா இப்ப இந்த அறையிலேயே நம் நடுவில் இருக்கிறதுதான். மீண்டும் கலேபரம். குட்டன்பயோர் குழுவினர் அனைவரும் எழுந்து நின்று உச்சஸ்தாயில் பலவிதமாக கூச்சலிட்டனர். கிரண் மீண்டும் புத்தகத்தை படால் என மேஜை மேல் அடித்து பலத்த சத்தம் எழுப்பி, சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ் என்று கூக்குரலிடவும் அனைவரும் மீண்டும் அமைதியடைந்தனர். ஆனால் அமரவில்லை. கிரண் கொஞ்சம் சாய்ந்து அருகில் இருந்த ஷாலினிடம், ஏ, இது நான் நல்லா செய்யறேன் இல்ல? பாத்தியா, நம்ம அப்பா அம்மா அவ்வளோ பணம் கொட்டி எனக்கு ஃபைனான்ஸ் MBA பட்டம் வாங்கி கொடுத்தும் கோர்ட் அறிவிப்பாளன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் ஷாலினி முழுவலுடன். உஷ் கிரண், சும்மா இரு, சூர்யா என்ன சொல்றார், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அகஸ்டாவை மீண்டும் மௌனத்தை கலைத்தாள். சூர்யா, திஸ் இஸ் டூ மச், என்னால துளி கூட நம்ப முடியல. நீங்க எல்லாரையும் பணத்தேவை பத்தி விசாரிக்கிறப்பவே தடுக்கணும்னு தான் நினைச்சேன். இப்ப என்னன்னா, வெளிப்படையாகவே இப்படி குற்றம் சாட்டுறீங்களே, இவங்க மேல எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்கு. கிரண் இடையில் தாவினான். ஐயோ பாவம், ஸ்வீட் இன்னசென்ட் அகஸ்டா, நாங்க விசாரித்த கேஸ்கள்ல எல்லாம் நிறுவன தலைவர்கள் பாடுற அதே பாட்டு தான் இது. ஒவ்வொரு முறையும் தப்பு தாளம் ஆயிடுது. அவங்க அப்படி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் $1,000,000 கிடைச்சா, நான் இப்ப பில் கேட்ஸை விட பெரிய பில்லியனர் ஆயிட்டு இருப்பேனே. கொடுக்குறீங்களா அகஸ்டா? அந்த இக்கட்டான நிலையிலும் அகஸ்டாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இருந்தாலும் அது உங்க அனுபவமா இருக்கலாம், ஆனா இவங்களோட என் அனுபவத்தால அதை என்னால நம்ப முடியல. எதை வச்சு சொல்றீங்க சூர்யா? சூர்யா விளக்கலானார். நிர்வாக குழுவினரில் யாருக்கு நிதி தேவை இருக்குன்னு விசாரிச்சதுல நால்வருக்கும் இருக்குன்னு தெரிய வந்தது. அதனால யாரையும் சந்தேகத்துக்கு விளக்க முடியலங்கிறதுனால ஒருவேளை நாலு பேரும் சேர்ந்தே செஞ்சிருக்கலாம்னு யோசிச்சேன். நால்வரும் உடனே எழுந்து மீண்டும் கூச்சலிட்டனர். கிரண் மீண்டும் புத்தகத்தை எடுத்து படால் படால் என பலமுறை அடித்து கை நீட்டி உட்காருமாறு சைகை செய்தான். அவர்கள் அமைதியாக அமரவும் ஷாலினியிடம் கிரண் கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சிடுச்சு, அதான் சும்மா சைகை என்று விளக்கவும் அவள் விளையாட்டாக அவன் மண்டையில் தட்டி முறுவலுடன் உதட்டில் விரலை வைத்து அடக்கினாள். சூர்யா விரைவாக தொடர்ந்தார். ஆனால் தங்கள் தங்கள் பண தேவைகளை ரொம்ப ரகசியமாக வைக்க பெரும் முயற்சிகள் எடுத்துக்கிட்டதால இந்த பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டிய காரணத்தை பகிர்ந்து கூட்டு முயற்சிக்கு முன் வந்திருக்க மாட்டாங்கன்னு முடிவுக்கு வந்தேன். அப்படின்னா இவங்களில் ஒருவர் மட்டுமே செஞ்சிருக்கணும். அது யாரா இருக்கலாம்னு யோசிச்சதுல உடனே தோணல. ஆனாலும் முதல்ல நான் சந்தேகிச்சது ஏற்கனவே பண ஊழலில் சிக்கி பதவி இழந்த ஜேக்கப் ரோசன்பர்கை தான். மற்ற மூவரும் நிம்மதி பெருமூச்சு விடவும் ஜேக்கப் அளவு கடந்த சினத்துடன் எழுந்து, ஹே ஹே, வாட்ஸ் இட் மேன், ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டா வாழ்நாள் பூரா சந்தேகமா என்று கத்தவும் சூர்யா கையை உயர்த்தி காட்டி மறுதளித்தார். கவலைப்படாதீங்க ஜேக்கப், பதட்டம் வேணாம். அந்த சந்தேகம் எனக்கு சீக்கிரமே போயிடுச்சு. ஏன்னா இந்த பிரச்சனை செய்ய ரொம்ப அதிமுன்னேறிய தொழில்நுட்பம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா ஏற்கனவே இது கூட்டு முயற்சியா இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்ததுனால ஜேக்கப் வேற யாரோடையும் சேர்ந்துதான் செய்ய வேண்டியது இருந்ததால் அவர் இந்த பிரச்சனைக்கு காரணம் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தேன். இப்போது ஜேக்கப் முகத்தில் நிம்மதி முறுவல் மலரவும் தொழில்நுட்ப நிபுணர்களான மற்ற மூவரும் கோபமடைந்தனர். அவர்கள் குரல் எழுப்பு முன் கையை உயர்த்தி காட்டி தடுத்த சூர்யா விரைவாக தொடர்ந்தார். இந்த பிரச்சனையில் இரண்டு உட்பகுதிகள் இருக்கு. ஒன்னு முழு அங்க பகுதிகள் சரியாக பொருந்தாமல் இருப்பது, இன்னொன்னு மூல உயிரணு பசை சரியாக ஒட்டாமல் போவது. அவை இரண்டிலுமே அவ்வப்போது சிறிய பிரச்சனையை உருவாக்க முடிந்தவர் இந்த மூன்று தொழில்நுட்ப வல்லுநர்களில் ஒருவருக்கு மட்டும் சாத்தியம் உள்ளதா என்று யோசித்து பார்த்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை நிபுணர்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு மூன்று துறை திறனுமே தேவை. ஆனால் கூட்டு முயற்சி இருக்க முடியாது என்று ஏற்கனவே நினைத்ததால் மூன்று திறனும் ஓரளவுக்கு பெற்றிருக்கும் ஒருவரே இதற்கு மூலகர்த்தா என்று உணர்ந்தேன். அதனால் இவர்களில் எவராவது ஒருவருக்காவது சந்தேக விலக்கு அளிக்கலாமா என்று யோசித்து பார்த்தேன். ஆனால் மூவரும் ஒன்று சேர்ந்தே முழு அங்க பதிப்பு தடங்கல்களை நிவர்த்தித்தனர் என்று அகஸ்டா கூறியதால் பிரச்சனைக்கு தேவையான திறனை ஒருவர் மற்றவரிடமிருந்து மூவருமே ஓரளவுக்கு யாருக்கும் தெரியாமல் பயின்று கொண்டிருக்கலாம். அதனால் மூவரில் ஒருவரையும் நிரபராதியாக ஒதுக்கிவிட முடியாது என்ற முடிவுக்குத்தான் வர முடிந்தது. இதை கேட்டவுடன் அலெக்ஸ், நீல், சுரேஷ் மூவரும் மிதமிஞ்சிய கோபத்தோடு எழுந்தனர். ஆனால் அவர்கள் வாய் திறக்கும் முன் கிரண் புத்தகத்தை உயர தூக்கி மேஜை மேல் அடிப்பதாக பாவனை செய்து மௌனமாக அமருமாறு வாய்ப்பொத்தி கையை மேலும் கீழும் ஆட்டி சைகை செய்யவே மூவரும் சினம் தணியாமல் ஆனாலும் பேச்சை அடக்கி கொண்டு அமர்ந்தனர். சூர்யா மூச்செடுத்து கொண்டு மீண்டும் தொடர்ந்தார். மூவரையுமே ஒதுக்க முடியாததால் பதிப்பான்களை கூர்ந்து ஆராய்ந்தால் ஏதாவது தடயம் கிடைக்கலாம் என்று பரிசோதித்தேன். அப்போதுதான் அதுவரை மிக சாமர்த்தியமாக தன் தீப்பணிகளை செய்து வந்த இந்த பிரச்சனைக்கு மூலகர்த்தா இந்த விசாரணை அளித்த பதட்டத்தாலோ என்னவோ தவறி தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய தடயத்தை எனக்கு அளித்து விட்டார். அகஸ்டா பொங்கி வந்த ஆர்வத்தை அடக்க முடியாமல், காட்டி கொடுக்கும் தடயமா? என்ன அது? அந்த கிராதகன் யார்? பிளீஸ் சொல்லுங்க சூர்யா என்று கெஞ்சினாள். ஆனால் சூர்யாவோ தலையசைத்து மறுத்துவிட்டு விளக்கத்தை தொடர்ந்தார். சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னால அந்த மூலகர்த்தா யாருன்னு அடையாளம் காட்டிட்டு ஏன் அந்த முடிவுக்கு வந்தேங்கிறதை மொத்தமா விளக்கிறேன். அடுத்து வந்தது சூர்யாவின் அதிரடி விளக்கம். தொடரும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.